தென்றல் ஏப்ரல் 2013 இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் பவா செல்லத்துறை அவர்களின் வேறு வேறு மனிதர்கள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அவருக்கென்று ஒரு பெயர் இருந்ததே எல்லோருக்கும் மறந்து போய்விட்டது. வயது, அனுபவம், உருவம், தும்பைப்புவாய் வெளுத்த தலை, அதை உதிர்த்து விழுந்த முன்பக்க வழுக்கை, எப்போதும் சலவை மனம் மணக்க உடுத்தும் வெள்ளை உடை, இவைகள்தான் ஜேக்கப் வாத்தியாரை பெயர் சொல்லி யாரையும் அழைக்க விடாமல் சார், தலைவரே, ஐயா என்றெல்லாம் அழைக்க வைத்தது. அவருடைய எஸ்ஆர் புத்தகம், பிஎஃப், ஆர்டி, பென்ஷன் எல்லாம் சரிபார்த்து கணக்கு டேலி ஆகி கொண்டிருந்த போது நான் அந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தேன். அது இன்னும் ஓரிரு வருஷங்களில் அவர் ரிட்டையர்ட் ஆவதற்கான அறிகுறிகள். மனுஷன் அப்போதே விரைவாதத்தால் ரொம்ப அவஸ்தைப்படுவார். வேஷ்டியை இழுத்து இழுத்து விடுவதற்கே இடது கை நன்கு பழகிவிட்டிருந்தது. நடக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனாலும் அதற்கான வருத்தம் எதுவும் அவருக்கு இருந்ததில்லை. எப்போதும் சிரிக்கிற முகம் அவருக்கு வாய்த்திருந்தது. அவரை நினைக்கிற யாருக்குமே முதலில் வந்து நிற்பது எப்போதும் அவர் அக்குளில் வைத்துக் கொண்டிருக்கும் குடைதான். ஸ்கூல் கேன்டீனில் நாங்கள் யார் சாப்பிடும் போதும் டீ குடிக்கும் போதும் அவர் வந்துவிட்டால் அவர் எதை சாப்பிட்டாலும் கணக்கு எங்கள் கணக்கில் ஏறும். அதற்காக நாங்கள் ஒருபோதும் வருந்தினதில்லை. எங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப பிரியமானவராக இருந்தார். வயசுக்கு தகுந்த மாதிரி அவரை தாண்டி சடசடத்து போன காலங்கள், அவர் எங்களுக்கு சொல்ல நிறைய கதைகள், அனுபவங்களை மீதி விட்டு விட்டு சென்றிருந்தன. வயது வித்தியாசமின்றி எல்லோருக்கும் சொல்ல அந்த ஊட்டி கதை எப்போதும் உதட்டு நுனியிலேயே இருந்தது. இவருக்கு முதல் அப்பாயின்மெண்ட் ஊட்டியில் ஒரு இங்கிலீஷ் கான்வென்டாம். இதெல்லாம் என்ன பள்ளிக்கூடம், இங்கே இருக்கிற ஸ்டாஃப் ரூம், அங்கே இருக்கிற காஷெடுக்கு கூட ஆகாது. இந்த நேரத்தில் யாராவது வருகிறார்களா என திரும்பி பார்த்து கொள்வார். அப்போதெல்லாம் கோட் போட்டு டை கட்டுவாராம். எப்போதாவது கோட்டில் ரோஜாப்பு கூட வச்சிருப்பாராம். கதை சொல்லும் குரலே மாறி வேறு ஒரு இதமான காதல் பூர்வமான உலகத்துக்குள் அவர் நுழைவது இந்த ரோஜாவின் சமயத்தில் தான். என்றொரு நீண்ட பெருமூச்சோடு அந்த வெள்ளக்கார பொண்ணை மட்டும் கட்டிக்கினிருந்தா இப்ப ஏன் ஒரு சிங்கிள் டீக்கு லோலுபடுறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் நிறம் பற்றி, உடல் வாகு பற்றி, சரளமான இங்கிலீஷ் பற்றி, இவர் மீது அவள் கொண்டிருந்த அடர்த்தி மிகுந்த காதல் பற்றி எல்லாமும் இந்த முதல் அத்தியாயத்திலேயே சொல்லி முடிப்பார். சரி, அதெல்லாம் விடு தலைவா, எல்லாம் முடிஞ்சிருச்சா என்று ஒரு மாதிரியான கிண்டலோடு யாராவது கேட்கும் போது லேசாக முகம் மாறும். ரொம்ப வேதனையும் துக்கமும் கலந்த ஒரு சோகம் கட்டிய முகம் திடீரென உதயமாகும். சீச்சி, அவளும் என்னை அது மாதிரி நினைக்கல, நானும் அவளை அந்த மாதிரி நினைக்கல. அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகி கடைசியாக அவளிடமிருந்து விடைபெற்ற நிகழ்ச்சியை அவர் விவரிக்கும் அழகை எப்படி எழுதுவது? ஐ வாண்ட் டு மேரி யூ என்று அவளைப் போலவே ஆங்கிலத்தில் பேசி கைகளை விரித்து காட்டுவார். ஸ்டாஃப் ரூமில் மேசைகளை தட்டி நாங்கள் ஆரவாரத்தோடு விடைபெறுவோம். இதோடு கதை முடிந்து விட்டதாக பல பேர் கலைந்து விடுவார்கள். அல்லது இதற்கு மேல் கதை சுவாரஸ்யமாய் இருக்காது. ஆனால் அதற்கு பிறகுதான் அவருக்கு சொல்வதற்கு நிறைய கதைகள் இருந்தன. ஆனால் சுவாரஸ்யம் இல்லாத கதைகள். டெய்ஸி 8வது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போதே அவர் கல்யாணம் பண்ணி கொண்டது. தொடர்ந்து 4 பெண்களும் அப்புறம் 3 பையன்களும் பிறந்தது. ஒவ்வொரு பெண்ணை கட்டி கொடுக்கவும் அவர் பட்ட அவஸ்தை, போட்ட மேரேஜ் லோன், வாங்கின கடன், கட்டின வட்டி, அப்படியும் கடைசி 2 பெண்களும் மீந்து போனதை, ரிட்டையர் ஆன பணம் வந்துதான்ப்பா, எதனாச்சும் ஒரு வழி பண்ணணும் என்று முடிப்பார். என்ன சார் இது, நடக்கும்போது அசிங்கமா இருக்கு, ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிறது தானே என்று ஒரு நாள் டீ கடையில் வைத்து நான் கேட்டபோது, எங்க தர சானேரினா முழ சறுக்குது, ரிட்டையர் ஆன பணம் வந்தப்புறம்தான் முத காரியமா ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கணும் என்றார். 1989 மே 31 தேதியோடு அவருடைய ஆசிரிய பணி முடிவடைகிறது. ஆனாலும் ஏப்ரலில் நடந்த ஆண்டு விழாவை எப்படி மறக்க முடியும்? வழக்கமாக வந்திருக்கும் விருந்தினர்களை திருப்திப்படுத்த பேசப்படும் புகழ் வார்த்தைகள், நினைவு திறந்த நாட்களிலிருந்தே நாம் பார்க்கிற ஓரங்க நாடகங்கள், குரூப் டான்ஸ்கள் என்று விழாக்கள் மீதே ஒரு நெருக்கம் உண்டாக்குதலை தடை செய்து வைத்திருந்ததை மீறி ஒரு நிமிஷமும் அசையாமல் நான் உட்கார்ந்திருந்ததற்கு காரணம் நிகழ்ச்சியின் இறுதியில் ஜேக்கப் சார் கௌரவிக்கப்படுவதை பார்க்கத்தான். கலெக்டருக்கு போட்ட மாலையில் பூ ஒவ்வொன்றாய் உதிர்ந்து கொண்டிருந்தது. இந்நிமிஷங்களும் அப்படியே. கலெக்டர் கையால் ஜேக்கப் சாருக்கு அசோசியேஷன் சார்பில் 1 பவுன் மோதிரம் அளிக்கப்பட்டது. இனி வாழ்வில் ஒருபோதும் ஜேக்கப் சாரை அந்த கம்பீரமான சிரிப்போடும் பெருமையோடும் யாரும் பார்க்க முடியாது. சுந்தரி கூட இதற்காக பாராட்டத்தான் வேண்டும். நல்ல அற்புதமான கலரில் அந்த சிரிப்பை அப்படியே தன் கேமராவில் ஸ்வீகரித்திருந்தான். ஜேக்கப் சாருக்கு தெரியாமல் எனக்கும் ஒரு பிரிண்ட் வேண்டும் என்று கேட்டு 10 ரூபாயை நீட்டின போது ஆச்சரியப்பட்டான். அதற்கு தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியை எப்போது நினைத்தாலும் சிரித்துக் கொள்ள முடியும். எங்கள் குழு சார்பாக அவருக்கு மேடையிலேயே ஒரு மான்மார்க் குடை வழங்கப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், கலெக்டர், கலெக்டரின் மனைவி என்று எல்லோர் சிரிப்பும் கொட்டி சிதறின மாலை அது. அப்போதுதான் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த அவர் மனைவியை பார்த்தேன். இரண்டு கைகளாலும் கன்னத்தை மூடிக்கொண்டு அவர்கள் வெட்கப்பட்ட அழகு, சே இந்த சுந்தர் எங்க போயிட்டான். ஜூன் மாதம் பள்ளி திறக்கிறது என்பது ஒரு புறம் உற்சாகமாயிருந்தாலும், மே மாதம் முழுவதும் வீடு, ஓய்வு, நண்பர்கள், புத்தகம் என்று இருந்துவிட்டு திடீரென அதை அறுத்து கொண்டு பள்ளிக்கு போய் அந்த சூழ்நிலையோடு ஒட்டவே ஒரு வாரம் ஆகிவிடுகிறது. அநேகமாக அந்த ஒரு வாரமும் ஜேக்கப் சாரை பற்றி யாருமே பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த வாரமே ஒரு வியாழக்கிழமை மத்தியானம் வீசிக்கொண்டிருந்த காற்று, அதில் பறந்த பேப்பர்கள் என்று ஒரு கலைபரமான நேரம். அக்குளில் ஒரு குடையோடு அவர் ஸ்கூல் காம்பவுண்டில் நுழைவதற்கும் நான் ஒரு டீக்காக கேன்டீனை நோக்கி நடப்பதற்கும் சரியாய் இருந்தது. என்னை முந்திக் கொண்டு அவரே வணக்கம் சொன்னார். அவரிடம் வழக்கமான கிண்டலோடு பேசவே எனக்கு பயமாயிருந்தது. ஆளின் உருவம், விரக்தி, முகத்தில் படர்ந்திருந்த கவலை எல்லாம் என் உற்சாகத்தை எச்சரித்தது. வாங்க சார், காபி சாப்பிடலாம் என்று நிதானமாக ஆரம்பித்தேன். காபியெல்லாம் இருக்கட்டும் தோர என்று கையில் வைத்திருந்த நடராஜா டெக்ஸ்டைல்ஸ் என எழுதப்பட்ட மஞ்சள் பையில் இருந்து நீல கலரில் ஒரு புத்தகத்தை எடுத்து விரித்தார். இது என்னோட எஸ்ஆர் துரை, மொத்தம் 33 வருஷம் சர்வீஸ். ஆனா என்னோட ஊட்டி சர்வீஸை இதுல சேர்க்கவே இல்லை. எனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவன்லாம் 600 ரூபாய்க்கு மேல பென்ஷன் வாங்குறான், எனக்கு 450 வரலை. ஏன்பா என்னைய மாதிரி ஏழைங்க கிட்டேயே ஜீசஸ் விளையாடுறார். என் இரண்டு கைகளையும் இறுக பிடித்து கொண்டார். கண்கள் ஒரு மாதிரி அலைந்து திரிந்து நிலை குத்தி நின்றது. நீர் அலம்பி நின்று எந்த நேரத்திலும் கீழே விழ தயாராக நின்றது. கிராட்டுவிட்டி, பென்ஷன், PF, பணம் எதுவுமே கழிக்கு வரலை. தப்பையெல்லாம் ரிவைஸ் பண்ண 2-3 வருஷம் கூட ஆகுன்றாங்க என்ற போது அவரை மீறி 2-3 துளி விழுந்து விட்டது. ஐயையா, என்ன நீங்க சின்ன குழந்தையாட்டம் அழறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. டிஓ ஆஃபீஸில் நம்ம பாலு சார்கிட்ட சொல்லி சீக்கிரம் போட சொல்லலாம். இப்போ ஒரு காபி சாப்பிடுங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆஃபீஸ் ரூமை நோக்கி நடந்தார். சே, எப்படி இருந்த மனுஷன்! எப்போதும் கொத்து கொத்தாய் சிரிப்பும் பேச்சும். எல்லாமும் எங்கே? அவர் கையில் இருக்கும் சர்வீஸ் ரெஜிஸ்டரில் தேடி பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் வேறு ஒரு பிரச்சனை அடிபட்டு கொண்டிருந்தது. எங்கள் ஸ்டாஃப் ரூமில் VP சிங்கில் ஆரம்பித்து உள்ளூர் MLA போன வாரம் ஒரு வாத்தியார் பையன் விஷயமாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது வரை அடிபட்டது. அப்போதுதான் திடீரென ரகோத்தமன் எதற்கோ ஜேக்கப் சாரை ஞாபகப்படுத்தினார். எதற்கு ஞாபகப்படுத்தினார் என்றாகிவிட்டது. அவன் அவனுக்கு 1000 வேலை இருக்குன்ற விஷயமே அந்த ஆளுக்கு தெரியல சார். எப்ப பார்த்தாலும் கையில் SRO வந்து இங்க தப்பா அங்க தப்பான்னு. போன வாரம் சண்டே ஒய்ஃபோடு சினிமாவுக்கு போறேன், வழியில மாட்டிக்கினேன். டிக்கெட் கிடைக்காம வீட்டுல செம்ம டோஸ். சினிமாவுக்கு போனமா வந்தமான்னு இல்லாம வழியில கண்டவங்கிட்ட நின்னு வெட்டியா பேசினா எப்படி டிக்கெட் கிடைக்கும்ன்றா. தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரணரணமா எழுந்து வெளியேறி வேப்ப மர காற்றுக்கு தலை நீட்டி நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் அவர் மனைவியை எதேச்சையாய் பார்க்க நேர்ந்தது. நம்பவே முடியவில்லை அவர்களா என்று. பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் அவருக்கு குடை கொடுத்த போது உடம்பில் இருக்கும் எல்லா ரத்தமும் முகத்துக்கு ஏற நாணி வெட்கப்பட்ட முகமா இது. இன்றைக்கு அவர்களை பார்க்கிற யாரும் பக்கத்தில் போய் துக்கம் விசாரிப்பார்கள். சர்ச் முடிந்து வெளியே வரும்போது என்னை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னார்கள். சொல்லும் போதே கண்கள் கலங்கிவிட்டது. தயங்கி தயங்கி நிறைய சொன்னார்கள். அவர் இரவு பகலாய் பார்க்கிற எல்லோரிடமும் இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே என்று புலம்புவதை, மகள், மருமகள், டீக்கடை என்று அந்த எண்ணிக்கை நீண்டு கொண்டே போவதை, ஒரு நடுராத்திரி 2 பொண்ணுங்களையும் அருகில் அழைத்து தலையை கோதி என்னை மன்னிச்சிருங்கடா, எனக்கு இப்போதைக்கு அந்த பணமெல்லாம் வரும்னு நம்பிக்கை இல்லை, நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணி மாலையோடு வந்தா கூட நான் தடுக்க போறதில்ல என்று அழுததை, கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பாட்டை கூட மறந்து எங்கோ தப்பு நடந்துருச்சு, எப்படி நடந்துச்சு என்று தனியாகவே புலம்ப ஆரம்பித்ததை, 4 நாளைக்கு முன்னாடி அவரை பாகாயம் மென்டல் ஆஸ்பத்திரியில் வலுக்கட்டாயமாய் சேர்த்ததை, அதுக்கு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட 2000 கடன் வாங்கினதை, ஆஸ்பத்திரி சமயத்தில் அவர் மனைவியை பார்த்தே, மேடம் என் பொண்ணுங்க கல்யாணம், எனக்கு ஒரு ஆப்ரேஷன், எல்லாம் நடந்தாகணும் மேடம், கொஞ்சம் யார்கிட்டயாச்சும் சொல்லி உதவி பண்ணுங்க மேடம் என்று கேட்பதை, இதை சொல்லும் போதுதான் அந்த சர்ச் வாசல் என்பதை கூட மறந்து விடுத்து அழுதார்கள். அவருக்கு வர்ற பணம் என் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு கூட வேணாம் சார், அவர் பழையபடி நல்லா நடமாட உதவுனா போதும் என்று கண்களை துடைத்து கொண்டார்கள். அடுத்த ஆராதனைக்கு சர்ச் மணி அடித்தது. அந்த அம்மா அவசர அவசரமாய் ஓடும்போது கவனித்தேன், எப்போதும் அவரை விட்டு பிரியாத நாங்கள் தந்த மான்மார்க்குடை அந்த அம்மா கையில் இருந்தது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.